2017 செப்டம்பர் மாத தெண்டலிதழில் பாசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் அரசன் சண்முகனார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஸ்ரீ சண்முகம் பிள்ளை என்ற இலக்கண வித்வான் வந்தே மாதர மந்திரத்தை பற்றிய சில இனிய பாடல்களை எழுதியிருக்கின்றார். இவருக்கு இலக்கண ஆராய்ச்சியே உயிர். இவர் வேறொன்றும் கவனிப்பதில்லை. இப்போது பாரத தேவி இவருடைய சிந்தையையும் மாற்றிவிட்டாள். பாரத தேவியின் தெய்வீக விழிகளின் உதிரும் கண்ணீர் இவரது நெஞ்சை உருக்கி எமது தாய்க்கு அடிமையாக்கிவிட்டன. இது ஆகுபெயரா, அன்மொழி தொகையா, தொல்காப்பியத்திற்கு இவ்விடத்தில் நச்சினார்க்கினியர் கூறிய உரை பொருந்துமா பொருந்தாதா என்பது போன்ற இலக்கண விவகாரங்களை சிறிது அகற்றி வைத்துவிட்டு இந்த வித்வான் விடுதலை பாட்டு இயற்றத் தொடங்கிவிட்டார். கல்வி தாய்க்கு மட்டிலுமே இதுவரை வழிபாடு ஏற்றி வந்த இவர் இப்போது பூமி தாய்க்கு துண்டு புரிவது அதை காட்டிலும் உயர்வாகும் என்பதை அறிந்து கொண்டார். இதுவெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதுவெல்லாம் கால மாறுபாட்டை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் விளங்குகின்றது. இவ்வாறு மகாகவி பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் அரசன் சண்முகனார். அவ்வாறு பாராட்டை பெற்ற பாடல் அந்தா மறையைய நந்தா உருவுட நண்பா நீருண என தொடங்கும் வந்தே மாதர பாடல். பாரதியார் இந்தியா பத்திரிகையில் வெளியிட்டதோர் அறிவிப்பை பார்த்து அக்காலத்தின் புகழ்பெற்ற இலக்கிய இதழான விவேகபானு இதழில் இப்பாடலை எழுதியவர்களில் ஒருவர் அரசன் சண்முகனார், மற்றொருவர் மூரா கந்தசாமி கவிராயர். பாரதியார் வாழ்ந்த காலத்தில் பாரதியை தொடர்ந்து வந்தே மாதரம் பாடலை எழுதியவர்கள் இவர்கள் இருவர் மட்டுமே. செய்யும் இலக்கணம், உரைவிளக்கம், பதிப்பு, நூலாராய்ச்சி, சொற்பொழிவு என பல திறன்களை கொண்டிருந்த அரசன் சண்முகனார் மதுரையை அடுத்த சோழவந்தானில் அரசப்ப பிள்ளை பார்வதி அம்மாள் தம்பதியினருக்கு செப்டம்பர் 15, 1868 மகனாக பிறந்தார். உள்ளூர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப கல்வி முடிந்தது. கிண்ணிமங்கலம் சிவபிரகாச சுவாமிகளிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தார். 14 வயதில் சிதம்பர விநாயகர் மாலை என்ற நூலை பாடி ஆசிரியரின் பாராட்டை பெற்றார். தொடர்ந்து சிறு சிறு செய்யுள்களை இயற்றியும் சித்திர கவிகளை வரைந்தும் தமது அறிவை மேம்படுத்தி கொண்டார். 16 வயதான போது தந்தை காலமானார். குடும்பம் நிலைகுலைந்தது. கல்வி தடைப்பட்டது. குடும்ப பொறுப்பை ஏற்ற சண்முகனார் தமிழ் பணியோடு உழவு பணியையும் மேற்கொண்டார். விவேகபானு ஆசிரியர் மூரா கந்தசாமி கவிராயருடன் ஏற்பட்ட நட்பு இவரது வாழ்வின் திருப்புமுனை ஆனது. அதனை அடுத்து பல தமிழ் அறிஞர்களுடன் பழகும் வாய்ப்பு கிடைத்தது. இக்காலகட்டத்தில் மாலை மாற்று மாலை என்ற நூலை இயற்றினார். ஒரு பாடலை முதலிலிருந்து படித்தாலும் இறுதியிலிருந்து படித்தாலும் மாறாமல் அதே அரும்பொருள் கொண்டதாக இருக்கும் வகையில் பாடப்படுவதே மாலை மாற்று. இந்நூல் அறிஞர்களின் பாராட்டை பெற்றது. 1886 காளியம்மையுடன் திருமணம் நிகழ்ந்தது. அப்போது அவருக்கு 18 வயது நடந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து மதுரை சேதுபதி உயர் பள்ளியில் தமிழ் ஆசிரியர் பணியேற்றார். ஓய்வு நேரத்தில் இலக்கணம், இலக்கியம், மொழி ஆராய்ச்சிகள் செய்து வந்தார். இக்காலகட்டத்தில் ஏகபாத நூற்றந்தாதி, நவமணி காரிகை நிகண்டு உள்ளிட்ட சில நூல்கள் எழுதினார். 12 ஆண்டுகள் பணிபுரிந்த சண்முகனார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆங்கில பாடத்துக்கான நேரத்தை கூட்டியும் தமிழ் பாடத்துக்கான நேரத்தை குறைத்தும் அமைத்ததால் சினம் கொண்டார். தலைமை ஆசிரியரிடம் அது குறித்து விவாதிக்க அவர் ஏற்காததால் மனம் வருந்தி பணியிலிருந்து விலகினார். மீண்டும் உழவு தொழிலை மேற்கொண்டார். 1901 தமிழ் வளர்ச்சிக்காக வள்ளல் பாண்டித்துறை தேவர் மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை துவங்கினார். அதில் கலந்து கொள்ள அரசன் சண்முகனாருக்கு அழைப்பு வந்தது. தாம் முன்னர் பாடியிருந்த மாலை மாற்று மாலை என்னும் நூலை விரிவாக்கி அதனை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றினார். பல்வேறு வகைகளில் அவர் அதில் தனது திறமையை வெளிக்காட்டி இருந்தார். அதன் கடவுள் வாழ்த்திலிருந்து ஒரு பாடல். வேரவ மேலவ வாமன மாவய வேதருவி நாருசமாகய நாடுற வேள்கவி பாடுரமா மாறுடு பாவிகள் வேறுடு நாயக மாசருணா வீருத வேயவ மானம வாவல மேலறவே. இந்த பாடலை முதலிலிருந்து படித்தாலும் இறுதியிலிருந்து படித்தாலும் ஒன்றாகவே இருக்கும். பொருள் வேறு, யாம் நினைத்தபடி இல்லாது பிரிது, அவ அன்று மேல் மேன்மை, அவ் அவற்றை, அவா விரும்பும் மனம் இதயம், ஆ ஆய வயவு ஆசை பிறவியன், ஏது காரணம் அரு அற்ற வி மலரின் கண நாறு தோன்றும் சமா நடுவுநிலையே கய வேழமுகனே நாடு பொருந்து உற ஞானவானே வேள் செவ்வேளின் கவி மாலை மாற்று மாலையை பாடுற பாடுதற்கு மா பெருமை மாறு நீங்கி அடு கொல்லும் பாவிகள் பாதகரை வேர் அடியோடு அடு அழிக்கும் நாயக விநாயகனே ஏ எம்மிடம் அமையும் அவம் பயனில் செயலும் மானம் செருக்கும் அவாவு ஆசையும் அலம் துன்பம் ஏல பொருந்துவன அற ஒழிய மாசு குற்றம் அரு நீக்கும் நா நாவின் வீறு தெளிவை உதவு அருளுக ஏ அசை. முருகப்பெருமான் மீது பாடுவதான இந்த மாலை மாற்று என்னும் பணுவல் இடையூர் ஏதும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவேற விநாயக பெருமானின் அருளை வேண்டி நிற்கிறார் சண்முகனார். அரிய பொருள் கொண்ட இவ்வகை பாடல்கள் இவரது மேதமையை பலரும் அறிந்து கொள்ள காரணமாயின. பாண்டித்துறை தேவர் தமிழ் வளர்ச்சிக்காக சேதுபதி செந்தமிழ் கலாசாலை உருவாக்கினார். நாராயண ஐயங்கார், ரா ராகவையங்கார் ஆகியோர் கலாசாலை தலைவராகவும் நூற்பதிப்பு ஆராய்ச்சித்துறை தலைவராகவும் நியமிக்கப்பட்டனர். பாண்டித்துறை தேவரின் வேண்டுகோளை ஏற்று அங்கு ஆசிரியராக சேர்ந்தார் அரசன் சண்முகனார். ஊவே சாமிநாத ஐயர், மு ராகவையங்கார், மூரா அருணாச்சல கவிராயர் உள்ளிட்ட பல தமிழறிஞர்கள் இவர் திறனறிந்து நட்பு கொண்டனர். அங்கு பணியாற்றி வந்த காலத்திலும் விவேகபானு இதழில் ஆராய்ச்சி கட்டுரைகளை தொடர்ந்து எழுதினார். இன்னிசை 200, திருக்குறள் ஆராய்ச்சி போன்றவை அவற்றில் குறிப்பிடத்தக்கன. செந்தமிழ், தமிழ்ப்பொழில், ஞானசாகரம், ஞான சித்தி என பல இதழ்களில் சோழவந்தானூர் சண்முகம் பிள்ளை என்ற பெயரில் கட்டுரைகள் எழுதி வந்தார். இதே காலகட்டத்தில் திருமயிலை சண்முகம் பிள்ளை என்ற தமிழறிஞரும் பல இலக்கிய இதழ்களில் கட்டுரைகள் எழுதி வந்தார். இதனால் பெயர் குழப்பம் ஏற்பட்டது. இதனை தவிர்க்க விரும்பிய சண்முகனார் தன் பெயருடன் தந்தையார் பெயரை இணைத்து அரசன் சண்முகனார் என்ற பெயரில் எழுத ஆரம்பித்தார். ஒரு சமயம் திருவாவூடுதுறை மடத்தின் தலைவரான அம்பலவாண தேசிகரை சந்தித்தார் அரசன் சண்முகனார். இவரது திறமையை பெரிதும் போற்றிய தேசிகர், சண்முகம் என்பது முருகப்பெருமானின் திருப்பெயர், நீங்கள் அரசன் சண்முகனார் என்பதால் முருகனுக்கு அரசர் என்றாகிறதே, இது தற்புகழ்ச்சியாகவும் பொருத்தமில்லாமலும் இருக்கிறதே என்றார். உடனே சண்முகனார் அதற்கு, ரசம் சண்முகம் என்றால் வீரம் சுவை ஒளி ஞானம் ஆகியவற்றை தன்பாட்கொண்ட முருகன் என்று பொருள் தரும். அ ரசன் சண்முகன் என்று ரசத்திற்கு முன் அகரம் சேர்ந்தால் அவை எதுவுமில்லாத சண்முகன் என்னும் எதிர்மறை பொருளை தரும். ஆகவேதான் அவை ஏதுமில்லாத நான் அப்பெயரை சூட்டிக்கொண்டேன் என்றார் தன்னடக்கத்துடன். அவரது உரையாடல் திறனைக் கண்டு வியந்தார் தேசிகர். இவ்வாறு பரந்துபட்ட மேதமை கொண்டிருந்த சண்முகனார் காட்சிக்கு எளியவர், ஆடம்பரமில்லாதவர், தனது மேதமையை பிறரிடம் தானாக காட்டிக்கொள்ளாதவர். நான்கு முழம் வேட்டி, மேலே ஒரு சிறு துண்டு, தலையிலே சிறு குடுமி, வெற்றிலை காவி படிந்த மீசை, வெற்றிலை காவி படிந்த பற்கள், மெலிந்த உடம்பு என்று ஒரு ஏழை விவசாயியின் தோற்றம் கொண்டவர். ஒரு சமயம் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள சென்றிருந்தார் சண்முகனார். தமிழறிஞர்கள் பலரும் அங்கே கூடியிருந்தனர். விருந்துண்ணும் வேளை வந்தது. புலவர் ஒருவர், ஆளுக்கொரு வெண்பா பாடலாமே என்றார். மற்றொரு புலவர், சண்முகனார்தான் ஈற்றடி தர வேண்டும் என்றார். ராமானுசம் என்பவர் அங்கே உணவு பரிமாறிக்கொண்டிருந்தார். அவரை கண்டதும் அவரை கௌரவிக்கும் வகையில் சண்முகனார் சம் ராமானுசம் என்பதை ஈற்றடியாக வைத்து வெண்பா பாட வேண்டும், அதுவும் அங்கு பரிமாறப்படும் உணவுப் பொருள்களையே வைத்து பாட வேண்டும் என்றார். புலவர்களும் ஒப்புக்கொண்டனர். சில புலவர்கள் என்ன பாடுவது, எப்படி பாடுவது என்று தெரியாமல் அமைதி காத்தனர். ஒரு புலவர் பாடலை பாடி ர சம் ராமானுசம் என்று வெண்பாவை நிறைவு செய்தார். மற்றொரு புலவர் பாய சம் ராமானுசம் என்று முடித்தார். இன்னொருவர் அதி ரசம் ராமானுசம் என்று பாடினார். பலரும் உணவு பண்டங்களை பொருந்தும் வகையில் அமைத்து பாடலை பாடி முடித்தனர். இறுதியாக அங்கு நிபந்தனைப்படி பாடுவதற்கு பாடப்பட வேண்டிய உணவுப் பொருள்கள் ஏதும் மீதம் இருக்கவில்லை. அரசன் சண்முகனார் ஒருவர் மட்டுமே பாட வேண்டி இருந்தது. பரிசாரகர் ராமானுசர் அரசன் சண்முகனாருக்கு பரிமாற வந்தார். உடனே சண்முகனார் பாடலை பாடி இன்னும் கொஞ்சம் ராமானுசம் என்று வெண்பாவை நிறைவு செய்தார். பரிமாறப்பட்ட பொருளையே இன்னும் கொஞ்சம் போடு என்ற பொருளில் பொருந்தும் விதமாக அவர் பாடி முடித்த அழகை அனைவரும் வியந்து பாராட்டினர். சில ஆண்டு காலம் செந்தமிழ் கலாசாலையில் பணியாற்றிய சண்முகனார் உடல்நலக் குறைவால் பணி விலகினார். ஓய்வு நேரத்தை இலக்கண இலக்கிய ஆராய்ச்சி செலவிட்டார். பல நூல்களை எழுதி வெளியிட்டார். கருத்தரங்குகளில் சொற்பொழிவாட்டினார். 1905 வெளியான தொல்காப்பிய பாயிர விருத்தி இவரது மேதமைக்கு மிக முக்கியமான சான்றாகும். பண்டைய உரையாசிரியர் சிவஞான முனிவரை பல இடங்களில் இவர் மறுத்துரைக்கிறார். திருக்குறட் சண்முக விருத்தி குறளுக்கு இவர் புதுமையான முறையில் எழுதிய விளக்க உரை ஆகும். அதுபோல் தொல்காப்பியரின் கருத்துக்கு மாறாக உரை எழுதிய உரை ஆசிரியரின் கருத்தை மறுத்து இவர் எழுதிய தொல்காப்பிய நுண்பொருள் கோவை எனும் நூலும் குறிப்பிடத்தகுந்ததாகும். ஊகார அவவோடு நவிலா என்ற தொல்காப்பிய சூத்திரத்திற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர், உகர ஊகாரங்கள் தாமே நின்றும் பிற மெய்களோடு நின்றும் பயில்வதன்றி நகர ஒற்றோடும் வகர ஒற்றோடும் பயிலா என்று எழுதியிருந்தார். அதனை மறுத்த சண்முகனார், இதன்படி பார்த்தால் களவு, துறவு, துறவு போன்ற சொற்கள் அமைந்திருப்பது தவறென்று ஆகும். நூற்பாவின் பொருள் இதுவல்ல என்று மறுத்து அதன் உண்மை பொருளை விளக்கி எழுதியிருக்கிறார். உகரம் நகர ஒற்றுடன் கூடி நூ என்ற மொழிக்கு இறுதியிலும், ஊகாரம் வகர ஒற்றுடன் கூடி வூ என்ற மொழிக்கு இறுதியிலும் வராது என்பதே நூற்பாவின் பொருள் என்று விளக்கியிருக்கிறார். சண்முகனார் எழுதிய ஆகுபெயரா அன்மொழித்தோயா ஆராய்ச்சியும் குறிப்பிடத்தகுந்த ஒன்றாகும். அணங்குகொல் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதர் கொல் மாலும் என் நெஞ்சு என்று குறட்பாவில் வரும் கனங்குழை என்ற சொல்லை அன்மொழித்தொகை என சிவஞான முனிவர் குறிப்பிட்டிருந்தார். பரிமேலழகரோ அதனை ஆகு பெயராக வகைப்படுத்தி இருந்தார். இரண்டும் ஒன்று என்றும் வேறு வேறு என்றும் சில உரையாசிரியர்கள் எழுதியிருந்தனர். ஆகவே இதில் எது பொருத்தம் என்று ஆராய்ந்து தன் முடிவை வெளியிட்டார் சண்முகனார். இதனையே பாரதியார் தனது கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு பல இலக்கிய உரைகளுக்கு இவர் மறுப்பு நூல்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மை சந்த திருவடி மாலை, திருவடி 10, இசை நுணுக்கச் சிற்றுரை, வள்ளுவர் நேரிசை, நுண்பொருள் கோவை உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். மதுரை கடவுள் வெண்பா, முருகக்கடவுள் கலம்பகம் போன்ற அச்சேராத நூல்களும் உண்டு. மகாவித்வான், பெரும் புலவர், இலக்கணக் கடல், இலக்கண வேந்தர் என்றெல்லாம் அக்கால அறிஞர்களால் போற்றப்பட்டவர் இவர். 1909 பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியாரால் துவங்கப்பட்ட மேலை சிவபுரி சன்மார்க்க சபையை இவரே தலைமை தாங்கி நடத்தினார். கரந்தை தமிழ்ச்சங்க தோற்றத்துக்கு முன்னோடியாக தஞ்சையில் வித்யா நிகேதனம் என்ற பெயரில் ஒரு தமிழ்ச்சங்கம் அமையவும் இவர் காரணமாக அமைந்தார். இவ்வாறு தமிழ் இலக்கண ஆராய்ச்சி, பக்தி இலக்கியம் இவற்றுக்காகவே தமது வாழ்நாளை செலவிட்ட அரசன் சண்முகனார், 1915 ஜனவரி 11 அன்று 47 வயதில் காலமானார். தமிழர்கள் என்றும் நினைவில் நிறுத்த வேண்டிய முன்னோடி அறிஞர் அரசன் சண்முகனார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.